ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له فاشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار அன்புக்குரிய எனது அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளால், பெரும் கிருபையால் அவன் நம்மீது சுமத்தியிருக்கிற இந்த ஜுமா கடமையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய இல்லத்தில் திரளாக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் செய்கிற இந்த அமலுக்கும் ஏனைய எல்லா அமல்களுக்கும் உண்டான நிறைவான பலனை வல்லோ நல்லா ஈருலகிலும் வழங்கியருள்வானாக. இந்த பிரார்த்தனையோடு இன்றைய ஜும்மாவின் முதல் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அருமை சகோதரர்களே, இன்னும் சில தினங்களில் அல்லாஹ்வுடைய நாட்களிலேயே மிக சிறந்த நாட்கள். அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் இந்த நாட்களின் சிறப்பை, முக்கியத்துவத்தை நாம் உணர வேண்டும் என்பதற்காக அவன் சத்தியம் செய்து தெரிவித்திருக்கிற நாட்கள். இந்த நாட்களிலே செய்யப்படக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் மிகவும் விருப்பத்திற்குரியதாகவும் அதிக நேசத்திற்குரியதாகவும் இருக்கிறது. எந்த அளவிற்கெனில் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதிற்கு சென்ற ஒருவரை விட சிறப்பான நன்மைகளை அவர் பெற முடியும், ஷஹீதானவரை தவிர. இந்த அளவிற்கு சிறப்பிக்கப்பட்ட தினங்கள் இன்னும் சில தினங்களில் நம்மை தொடவிருக்கிறது. ஏனைய தினங்களைப் போல் அந்த தினங்களிலும் சாதாரணமாக அசட்டையாக இருந்து விடாமல் அல்லாஹ்வினுடைய அன்பையும் அருளையும் பொருத்தத்தையும் திருப்தியையும் பெறுவதற்குண்டான முயற்சிகளில் அதிகமாக தஸ்பீஹ்களையும் தஹ்மீதுகளையும் ஜிக்ர்களையும் சொல்லியவர்களாக நாம் இந்த நாட்களை கழிக்க வேண்டும். இந்த நாட்களின் மிக மிக முக்கியமான ஒன்று, அந்த 10 தினங்களும் சிறப்பிக்கப்பட்டதற்கு காரணமே அந்த 10 நாள் யோமு நஹர் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அறுத்து பலியிடும் தினம். அந்த நாளில் அல்லாஹுக்காக வேண்டி நாம் அறுத்து பலியிடக்கூடிய ஒரு கிரியை இருப்பதனால்தான் இந்த நாள், இந்த நாட்கள் இவ்வளவு புனிதப்படுத்தப்படக்கூடிய, சிறப்பிற்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் உருவாக்கி வைத்திருக்கிறான். காரணம், ஒரு மிகப்பெரிய கடமையை வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே நாம் செய்கிற ஒரு கிரியையாக இந்த உதுஹையா என்கிற கடமை இருக்கிறது. அதனால் இந்த நேரத்தில் இந்த உதுஹையாவினுடைய சட்டங்களை சுருக்கமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், வசதி உள்ள ஒவ்வொருவரும் அல்லாஹ்விற்காக வேண்டி இந்த உதுஹையா கொடுக்கும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வலியுறுத்தியிருக்கிறார்கள். இந்த வகையில் உதுஹையா என்பது திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம்மை செய்யும்படி குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் வலியுறுத்தி சொன்ன ஒரு வணக்க வழிபாடு. ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், நபியே உமது இறைவனுக்காக நீர் தொழுவீராக, அறுத்தும் வழியிடுவீராக என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லியிருக்கிற ஆர்வம் ஊட்டி இருக்கிற ஒரு கிரியை தான் இந்த அறுத்து வழியிடுதல் என்பது. வஜ்ஜஹ்து வதிஹிய என்கிற அந்த துஆவை சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு முன்னர் ஓதுகிற பழக்கம் நம்மில் பெரும்பான்மையானவர்களாக இருக்கலாம். அதிலே ஒரு வார்த்தை வரும், இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், நிச்சயமாக எனது தொழுகையும் எனது அறுத்து வழியிடுதலும் எனது வாழ்வும் எனது மரணமும் அகிலத்தில் அதிபதியாகி அல்லாஹுவிற்கே சொந்தம் என்று அங்கே அல்லாஹுடத்தில் நாம் சொல்லக்கூடிய ஒரு வாசகத்தை துஆவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அறுத்து வழியிடுதல் என்பது இபாதத்துகளில் உள்ள முக்கியமானது. தொழுகை என்பது எப்படி ஒரு இபாதத்தோ, நோன்பு என்பது எப்படி ஒரு இபாதத்தோ, அதே போன்று அல்லாஹுவிற்கு செய்யக்கூடிய இபாதத்துகளில் ஒரு இபாதத் இந்த அறுத்து வழியிடுதல் என்பது. அதிலும் குறிப்பாக இந்த உதுஹையா என்கிற இந்த துல்ஹஜ் மாதத்தின் பத்தாம் நாள் அல்லது அதை தொடர்ந்து இருக்கிற அய்யாமு தஷ்ரீக்கின் இறுதி நாள் வரை அல்லாஹ்விற்காக வேண்டி நாம் அறுத்து வழியிடக்கூடிய இந்த உதுஹையா, இது ஒரு வலியுறுத்தப்பட்ட சுன்னத். இந்த உதுஹையாவை நாம் ஒரு ஆடாக அல்லது ஒரு மாடாக அல்லது ஒரு ஒட்டகமாக அறுத்து வழியிடலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். இதை எதற்காக நாம் செய்கிறோம் என்றால், இரண்டு அடிப்படைகள் இதில் இருக்கிறது. முதலாவது அடிப்படை, ஏகத்துவத்தின் தந்தை என்று அறியப்படுகிற, நபிமார்களின் தந்தை என்று அறியப்படுகிற அல்லாஹ்வுடைய நேசர் கலீல் கலீலுர் ரஹ்மான் இறைத்தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்வில் நடைபெற்ற சரித்திர தியாகத்தை நினைவுபடுத்துகிற விதத்தில் எல்லா முஸ்லிம்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை பேணி இதை நாம் செய்கிறோம் என்பதுதான் இதிலே மறைந்திருக்கிற ஒளிந்திருக்கிற ஹிக்மத் எனும் பெரும் ஞானம். 5000 ஆண்டுகளுக்கு முன்பு உலகத்திலே யாருமே செய்ய முடியாத மிக பெரும் தியாகத்திற்கு செய்வதற்கு தன்னை தயார்படுத்தினார். சாதாரணமாக பிறந்த பிள்ளை அல்ல அது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டு உருகி அருகி அழுது தொழுது மருகி பெற்ற பிள்ளை. எனக்கு ஒரு சாலிஹான வாரிசை நீ தாயாவலா என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டு, அதுவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வயதான ஒரு நிலையிலே இருக்கிற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சாலிஹான பிள்ளையாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் இப்ராஹிம் நபிக்கு கொடுத்தார். அப்படி வெகு காலம் காத்திருந்து இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்து பிறக்கிற போதே இது ஒரு சாலிஹான பிள்ளைதான் என்று அல்லாஹுவால் ஒரு அலங்காரம் கொடுக்கப்பட்டு ஈன்றெடுக்கப்பட்ட பிள்ளையை தன் கனவிலே வந்தது என்கிற ஒரே காரணத்திற்காக அறுத்து வழியிடுவதற்கு தயாரானார். அங்கே அவர் சட்டம் பேசவில்லை, அங்கே அவர் லாஜிக் பேசவில்லை. கனவுதானே வந்தது, கனவில் அப்படியும் இருக்கலாம் இப்படியும் இருக்கலாம் என்று தன்னுடைய பகுத்தறிவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. நபிமார்களின் கனவில் வருகிற எல்லாமே வஹி என்கிற இறை சட்டத்தை ஏற்றுக்கொண்டு அவர் உடனே அதை செயல்முறைப்படுத்துவதற்கு தயாராகினார். யா அல்லாஹ், கனவில் வந்தது தானே, கொஞ்சம் என் மீது கிருபை காட்டேன், எனக்கு மிகவும் காத்திருந்து நான் பெற்ற பிள்ளை அல்லவா இது, என்னுடைய வயதான தருணத்திலே நீ கொடுத்த பிள்ளை அல்லவா அது, எனக்கு இருக்கிற ஆண்வாரி செல்லவா அது, யா அல்லாஹ் கொஞ்சம் இந்த சட்டத்தை தளர்த்தேன், எனக்கு கொஞ்சம் கிருபை காட்டேன் என்று அல்லாஹ்விடத்தில் அவர் எக்ஸ்கியூஸ் கேட்கவில்லை. உடனே கனவில் வந்ததை நிறைவேற்றுவதற்கு தயாராகி தன்னுடைய அரும்புதல்வன் தன்னுடைய அருமை புதல்வன் தன்னுடைய ஏக புதல்வன் அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து செல்கிறார். மகனும் சாதாரணமானவர் அல்ல. மகனே, உன்னை அறுத்து வழியிடுவதாக நான் கனவில் கண்டேன், நீ என்ன கருதுகிறாய் என்று கேட்டபோது கொஞ்சம் கூட தயக்கமில்லாமல் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் அச்சம் இல்லாமல் கிளி இல்லாமல் உடனே சொன்னார்கள், தந்தையே
நீங்கள் ஏவப்பட்டதை செய்யுங்கள், நான் என்னை நீங்கள் பொறுமையாளர்களில் ஒருவராக இன்ஷா அல்லாஹ் காணலாம் என்று சொன்னார். யாராவது இப்படி சொல்ல முடியுமா? எவ்வளவுதான் நீங்கள் சாலிஹாக வளர்த்திருந்தாலும், எவ்வளவுதான் அருமை பெருமையோடு அந்த பிள்ளை வளர்ந்திருந்தாலும், தன் தந்தை தன் தலையை வெட்ட போகிறார் என்று சொன்னால் நிச்சயம் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நிச்சயமாக யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. குறைந்தபட்சம் என் அன்னை இடத்திலாவது கேட்டுவிட்டு வருகிறேன் தந்தை அவர்களே என்றாவது சொல்லியிருப்பார். ஆனால் எந்த தயக்கமும் இல்லாமல் அல்லாவின் கட்டளை என்று வந்துவிட்டால் எங்கள் இன்னுயிரை கூட நாங்கள் தருவதற்கு சமம், இன்னுயிரை கூட தருவதற்கு நாங்கள் தயார் என்கிற கொள்கை பிரகரணத்தை அன்றைக்கு அவர்கள் செய்ததை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அணையா விளக்காக கியாமத்து நாள் வரைக்கும் அந்த நினைவை ஜோதியை போல் ஏற்றி வைக்கிறார். ஒவ்வொரு துல்ஹஜ் மாதம் வரும்போது ஒவ்வொருவரும் தன் வீட்டில் ஒரு ஆட்டை அறுத்து பலியிடும் போதும் அவருக்கு இந்த நினைவு வந்து செல்லும். இப்ராஹிம் நபி அவருடைய குடும்பம் அவருடைய நினைவு வராமலே இருக்காது என்கிற அளவிற்கு அல்லாஹ் ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி இருக்கிறார். அதனால் தான் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வஅலா ஆலி முஹம்மது என்று நாம் சொல்லுகிற சலவாத்திற்கே புகஹாக்கள் வைத்திருக்கிற ஒரு பேர் சலவாத் இப்ராஹிமியா. காரணம் அதில் இப்ராஹிம் நபியின் பெயர் இடம்பெறுகிறது. யா அல்லாஹ், இப்ராஹிம் நபியின் மீதும் அவர்கள் தம் குடும்பத்தினர் மீதும் நீ அருள் புரிந்ததைப் போல முகமது நபியின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தின் மீதும் அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இப்ராஹிம் நபியின் மீதும் அவர்கள் தம் குடும்பத்தினர் மீதும் நீ அபிவிருத்தியை ஏற்படுத்தியதைப் போல் முகமது நபியின் மீதும் அவர்கள் தம் குடும்பத்தினர் மீதும் அருள் புரிவாயாக என்று நாம் சலவாத்தாக சொல்லுகிற அந்த வாசகத்திலே கூட இறைத்தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நுழைந்து விடுகிறார் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் எவ்வளவு பெரிய தியாகத்தை அவர் தன்னுடைய வாழ்விலே செய்திருக்கிறார் என்று. அந்த தியாக சுடரை, அந்த தியாக தீபத்தை, அந்த தியாக ஒளியை, அந்த தியாக உணர்வை கியாமத்து நாள் வரை வாழுகிற யாரும் மறந்துவிடக் கூடாது என்பதனால் தான் வருடத்திற்கு ஒரு முறை அல்லாஹ் இப்படி ஒரு கிரியையை ஏற்படுத்தி உலகம் முழுவதும் இருக்கிற முஸ்லிம்கள் அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறார். அடுத்து இந்த குர்பானி கொடுக்கக்கூடியதை பொறுத்தவரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் கொடுக்கக்கூடிய பிராணிக்கென்று ஒரு வயதை நிர்ணயித்திருக்கிறார்கள். ஒட்டகமாக இருந்தால் 5 வருடங்கள் பூர்த்தியாகி இருக்க வேண்டும், மாடாக இருந்தால் 2 வருடங்கள் பூர்த்தியாகி இருக்க வேண்டும், வான் என்கிற அந்த வகை ஆடாக இருந்தால் 6 மாதங்கள் பூர்த்தியாகி இருக்க வேண்டும், மைஸ் என்கிற வகை ஆடாக இருந்தால் 1 வருடம் பூர்த்தியாகி இருக்க வேண்டும். அதாவது வெள்ளாட்டையும் செம்மறி ஆட்டையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனித்தனியாக சொல்கிறார்கள். இப்படி ஆடு மாடு ஒட்டகம் என்கிற பஹீமத்துல் அன்ஆம் என்கிற வகையில் அறியப்படுகிற இந்த பிராணிகளை மட்டும்தான் குர்பானி கொடுக்க முடியும் என்கிற ஒரு வரையறையை இஸ்லாமிய மார்க்கம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. இதிலே நாம் எந்த விதமான சுயறிவை புகுத்தக்கூடாது. நான் ஒரு ஆட்டிற்கு பதிலாக 10,000 நாட்டுக்கோழியை வாங்கி கொடுக்கிறேன் என்கிற முடிவுக்கு யாரும் வரக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை நமக்கு அறுத்து வழியிடுவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்களோ, எதை நமக்கு அறுத்து வழியிடுவதற்கு வரையறையாக போட்டுக் கொடுத்திருக்கிறார்களோ அதைத்தான் நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்விலே செயல்முறைப்படுத்த வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் கரத்தால் கொடுத்த அந்த உதுலியாவை பற்றி வருகிற போது கபஷைனி அம்லஹைனி, கருப்பும் சாம்பலும் நிறமும் கலந்த 2 ஆடுகள் என்று ஆடுகளை குறித்துத்தான் அதிகமான அபிமொழிகளை பார்க்கிற போது ஆடுகள் கொடுத்தது கொடுப்பது சிறந்தது என்கிற கருத்து உலமாக்களுக்கு மத்தியிலே உண்டு. வசதி உள்ளவர்கள் வாய்ப்புள்ளவர்கள் ஒரு ஆட்டை வாங்கி கொடுப்பது சிறந்தது, ஆட்டை கொடுப்பதற்கு வசதி இல்லாதவர்கள் ஒரு மாட்டை கொடுக்கலாம் அல்லது இந்த மாட்டிலே 7 பேர் வரை கூட்டாக இணைந்து கொடுக்கலாம். இதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட்டு குர்பானி என்கிற வகையில் நமக்கு வழிகாட்டி இருக்கின்ற ஒன்று. இங்கே பிராணிகளை அறுத்து கொடுப்பவர்கள் மறவாமல் மனதில் வைக்கக்கூடிய முக்கியமான ஒன்று, மிகவும் அற்புதமான, அற்புதம் என்று சொல்வதை விட ஆக சிறந்த பிராணிகளைத்தான் அறுத்து கொடுக்க வேண்டும். காரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறுத்து கொடுப்பதற்கு தகுதியற்ற பிராணிகள் என்று சிலவற்றுக்கு தடைகளை போட்டிருக்கிறார்கள். அதை ஹதீஸாக வருகிற போது எப்படி வருகிறது, அல் அவுரா அல் பையினு அவுருஹா, அல் மரீதத்து அல் பையினு மருதுஹா, அல் அர்ஜாஉ அல் பையினு அர்ஜுஹா என்று ஹதீஸிலே வருகிறது. இதற்கு அர்த்தம் என்ன, ஒரு நோய்வாய்ப்பட்ட ஆடு, ஒரு நோய்வாய்ப்பட்ட பிராணி, அதனுடைய நோய் தெளிவாக தெரிந்தால், கண் குருடாக இருக்கிறது அதனுடைய குருட்டுத்தன்மை தெளிவாக தெரிந்தால், கால் ஊனமாக இருக்கிறது அதனுடைய கால் ஊனம் தெளிவாக தெரிந்தால், அதே போன்று அறுபட்டது குறை உள்ளது, இது போன்ற ஆடுகளை என்ன செய்ய வேண்டும், நாம் தவிர்க்க வேண்டும். இருக்கக்கூடிய ஆடுகளிலேயே சிறந்த கொழுத்த ஆடுகளை கொடுப்பதற்கும் முயற்சிக்க வேண்டும். காரணம் சஹாபாக்களை பற்றி ஒரு செய்தி வருகிறது, மதீனாவாசிகள் இந்த குர்பானி கொடுப்பதை எதிர்பார்த்து கொழுத்த ஆட்டை வாங்கி வைத்து வளர்த்து இன்னும் அதை கொழுக்க வைத்து அறுத்து கொடுப்பார்கள் என்கிற செய்தியெல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்து இந்த குர்பானி கொடுப்பவர்கள் பேணல் வேண்டிய சில பேணுதல்கள் என்று ஒன்று இருக்கிறது. அது நாம் அனைவரும் அறிந்ததுதான். இருந்தாலும் இந்த நேரத்திலே நினைவுபடுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துல்ஹஜ் பிறையின் 10 தினங்கள் வந்து விட்டால், உங்களில் யார் உலகியா கொடுப்பதற்கு நாடுகிறாரோ, அவர்களுடைய நகத்தையும் முடியையும் களைவதை விட்டும் தவிர்த்து கொள்ளட்டும், ஹத்தா யுபஹிய, அவர் குர்பானி கொடுத்து முடிக்கும் வரை. இந்த குர்பானி கொடுக்கிற போதெல்லாம் நம்மிலே பெரும்பான்மையானவர்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். வீட்டிலே நாங்கள் 5 பேர் இருக்கிறோம், 5 அடுகள் கொடுக்க வேண்டுமா, 1 அடு கொடுக்க வேண்டுமா? வீட்டிலே நாங்கள் 10 பேர் இருக்கிறோம், 10 பேருக்கும் தனித்தனியாக கொடுக்க வேண்டுமா, 10 பேருக்கும் சேர்த்து ஒரே அடியாக கொடுக்க வேண்டுமா? தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்டை அறுத்து கொடுக்கிற போது தமக்காகவும் தம்முடைய குடும்பத்திற்காகவும் அறுத்து கொடுத்தார்கள் என்று ஹதீஸிலே தெளிவாக வருகிறது. அதனால் ஒருவர் தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் கொடுத்து விட்டால் போதுமானது. அடுத்து இந்த பேருந்தர்களை வீட்டிலே இருக்கிற எல்லோரும் கடைபிடிக்க வேண்டுமா, அல்லது யார் குர்பானி கொடுக்கிறாரோ அவர் மட்டும்தான் கடைபிடிக்க வேண்டுமா? ஹதீஸில் மிக தெளிவாக வருகிறது, இறுதி 10 தினங்கள் வந்து விட்டால் உங்களில் யார் குர்பானி கொடுக்க நாடுகிறாரோ, இப்படி என்றால் குர்பானி கொடுக்கக்கூடிய நீயத்து கொண்டவராக யார் இருக்கிறாரோ, யாருடைய பேரில் அந்த குர்பானி கொடுக்கப்படுகிறதோ, குடும்ப தலைவராக இருக்கிறாரோ, அவர் மட்டும் இந்த பேருந்தருக்குள் வந்து விட்டால் போதுமானது. இவைதான் இந்த குர்பானியோடு தொடர்புடைய சுருக்கமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சட்டங்கள். குர்பானி எப்போது கொடுக்கப்பட வேண்டும்? பெருநாள் தினத்தன்று கொடுக்கலாம், அல்லது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி போல் அந்த பெருநாளுக்கு மறுநாட்களாக வரக்கூடிய அய்யாமு தஷ்ரீக், அய்யாமு அக்லின் வஷுருபின், உண்பதற்கும் பருகுவதற்கும் உண்டான தினங்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிற அந்த 3 தினங்களில் எந்த தினத்தில் வேண்டுமானாலும், குறிப்பாக 3ஆம் தினத்தில் குருபுஷம் சூரிய மறைவிற்கு முன்னர் நாம் என்ன செய்துவிட வேண்டும்? இதை கொடுத்துவிட வேண்டும். கொடுத்ததற்கு பிறகுதான் மீண்டும் நாம் தலைமுடியை களைவதோ அல்லது நகத்தை வெட்டுவதோ போன்ற அந்த காரியங்களை செய்ய முடியும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த நேரத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். இது குர்பானியை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம். 2வது விஷயம் என்ன? ஒவ்வொரு வருடமும் இந்த குர்பானி கொடுக்கும் போதெல்லாம் இந்தியா போன்ற நாடுகளில் சில கலவரங்கள் வெடித்துக் கொண்டே இருக்கும். இந்த முஸ்லிம்கள் ஆடுகளை வெட்டுகிறார்கள், இந்த முஸ்லிம்கள் மாடுகளை வெட்டுகிறார்கள், இந்த முஸ்லிம்கள் ஜீவகாரியத்திற்கு எதிரானவர்கள் என்றெல்லாம் ஆங்காங்கே கிளப்புகளை வைத்திருப்பவர்கள், குறிப்பாக இந்த சங்கங்கள் வைத்திருப்பவர்கள், உயிர் பிராணிகளை பாதுகாப்பதற்கு நாங்கள் எல்லாம் ரெட் கிராஸ்களையும் ஹோலி கிராஸ்களையும் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொல்பவர்கள் எல்லாம் பிரச்சாரங்கள் செய்து கொண்டிருப்பதை பார்க்கலாம். பல முறை அவர்களுக்கு பல கோணங்களில் விளக்கங்கள் தரப்பட்டதற்கு பிறகும், ஆய்வுபூர்வமாக ஆதாரப்பூர்வமாக பல புத்தகங்கள் எழுதி எல்லா மொழிகளிலும் வெளியிடப்பட்டதற்கு பிறகும், அகில உலக அரங்கில் உங்களுக்கு தைரியம் இருந்தால் எங்களோடு ஒரே மேடையில் இது குறித்து பேசுவதற்கு வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கப்பட்டதற்கு பிறகும், இந்த ரெக்கார்டுகளைப் போல் திரும்ப திரும்ப இந்த கோஷங்களை எழுப்பிக் கொண்டே இருப்பதை பார்க்கலாம். நிச்சயமாக அவர்களுக்கு இந்த உயிர் பிராணிகளின் மீது இருக்கிற இரக்கம் அல்ல அதற்கு காரணம். பசுக்களை பாதுகாக்கிறோம் என்று இவர்கள் போலியாக கோஷம் எழுப்புகிறார்களே, அது அல்ல அதனுடைய காரணம். உண்மையிலேயே இவர்களுக்கு உயிரின் மீது அக்கறை இருந்தால், உயிரை பாதுகாப்பதில் இவர்களுக்கு கருணை உள்ள கொண்டவர்களாக இருந்தால், ஜீவ காருண்யத்தின் ஒரு குத்தகைதாரர்களாக இருந்தால், பல முஸ்லிம்கள் கருவறுக்கப்படுவதற்கு இவர்கள் காரணமாக இருந்திருக்க மாட்டார்கள். பல சிறுபான்மையினர்கள் செத்து போவதற்கு இவர்கள் காரணமாக இருந்திருக்க மாட்டார்கள். ஆங்காங்கே சாதி கலவரங்களை உண்டாக்கி, ஆங்காங்கே மத கலவரங்களை உண்டாக்கி, பல பள்ளிவாசல்களை கூட பறிகொடுத்து பறிகொடுத்து இந்த சமுதாயத்தில் பல குழப்பங்களை விளைவித்திருக்க மாட்டார்கள். ஆனாலும் சகோதரர்களே, பிரச்சாரம் என்று வருகிற போது, வாதம் என்று வருகிற போது, இஸ்லாமிய அடிப்படையில் அதற்கு பிரதிவாதத்தை தருவதன் மீது சுமத்தப்பட்டிருக்கிற தார்மீக கடமை. ஜீவகாருண்யத்தை இந்த உலகத்திலே போதித்ததே முஸ்லிம்கள் தான். இது முதன் முதலில் இந்த உலகத்தில் இரக்கங்கள் என்பது, இரக்கம் என்பது உயிர் பிராணிகள் அத்துணை பேரிலும் காட்ட வேண்டும் என்கிற மரபை உருவாக்கி கொடுத்ததே இஸ்லாமிய ஒரு முறை என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. பெருமானார் சல்லாஹுடைய நுகுத்துக்கு முன்பு வரை அறுத்து வருகிடுவது என்பது இந்த சமுதாயத்தில் எப்படி இருந்தது தெரியுமா? ஆடுகளையும் மாடுகளையும் ஒட்டகங்களையும் பலி கொடுக்கிற மரபு எப்படி இருந்தது தெரியுமா? காட்டு மிராண்டித்தனமாக இருந்தது, மிக மிக மோசமான முறையில் இருந்தது. ஒரு கொழுத்த ஆட்டை, ஒரு கொழுத்த மாட்டை அவர்கள் வீட்டிலே வைத்திருந்தால், 2 பேர் மட்டும்தான் விருந்து சாப்பிடப் போகிறோம் என்று முடிவெடுத்து விட்டால், கொஞ்சம் கூட இரக்கமில்லாமல் யோசிக்காமல் ஒரே ஒரு காலை மட்டும் தனியாக துண்டாக வெட்டி வந்து சுட்டு சாப்பிடக்கூடிய பழக்கம் தான் இந்த சமுதாயத்திலே இருந்தது. இஸ்லாமிய மார்க்கம் தான், நபிகள் நாயகம் அவர்களுடைய ஷரியத்து தான் மிக மிக அற்புதமான முறையில் இந்த உலகத்திற்கு ஜீவகாருண்யத்தையே போதித்தது. ஆம், இரக்கம் என்கிற செய்தியை ரசூலுல்லாஹ் துவங்குகிற போது, ரஹ்மத் என்கிற வாசகத்தை இந்த சமூக மக்களுக்கு போதிக்கிற போது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இர்ஹமூ மன் ஃபில் அர்தி யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, பூமியில் உள்ளோருக்கு இரக்கம் காட்டுங்கள், வானத்தில் உள்ளவன் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான். பூமியில் உள்ள மனிதர்கள் என்று சொல்லுல்லா சொல்லவில்லை, பூமியில் உள்ள முஸ்லிம்கள் என்று சொல்லவில்லை. பூமியில் இருக்கிற அத்துணை பேருக்கும் நீங்கள் இரக்கம் காட்டுங்கள் என்று சொன்ன ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். ஒரு பூனையை கொடுமைப்படுத்தியதனால், ஒரு உயிர் ஜீவராசியை கொடுமைப்படுத்தியதனால், ஒரு குறிப்பிட்ட பெண்மணி நரகம் போனால் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தான். அதே ஒரு ஜீவராசிக்கு, அதே ஒரு உயிர் பிராணிக்கு உதவி செய்தார் என்பதற்காக, இரக்கம் காட்டினார் என்பதற்காக, அதன் மூலம் அவள் தவறே செய்திருந்தாலும் சொர்க்கம் போவாள் என்று செய்தி சொன்னதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். யாருகிட்ட ஜீவகாருண்யத்தை பற்றி பேசுகிறீர்கள்? அன்பு சகோதரர்களே, எப்படி நம்முடைய ஊர்களில், நம்முடைய நாடுகளில் இந்த உயிர் பிராணிகளை பாதுகாப்பதற்கு இந்த கிராசுகள் இருக்கிறார்களோ, இதே போன்று சர்வதேச அமைப்புகளும் இந்த கிராசுகளுக்கு இருக்கிறது. ஆமாம், விவா என்கிற பெயரிலே ஒரு அமைப்பு இருக்கிறது, சர்வதேச இந்த, அதாவது விஜிடேரியன்ஸ் இன்டர்நேஷனல் வாய்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் என்று அதற்கு முழு பெயர். அவர்கள் ஒரு ஆய்வை மேற்கொள்கிறார்கள், உலகம் முழுவதும் சுற்றி திரிந்து ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது. உண்மையிலேயே எல்லா மனிதர்களும் பெரும்பான்மையானவர்கள் சாப்பிடுகிறார்கள். எதை? ஆடுகளையும் மாடுகளையும் கோழிகளையும் உயிர் பிராணிகளையும் சாப்பிடுகிற பழக்கம் பெரும்பான்மையினரை சார்ந்தவது. இந்த புரியாமல் சில பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்களே தவிர, எது? கீரைகளை சாப்பிட வேண்டும், அதை சாப்பிட வேண்டும், தாவரங்களை சாப்பிட வேண்டும், உயிர் பிராணிகளை சாப்பிடக்கூடாது என்று கொக்கரிக்கிற கூட்டம் மைக்ரோ மைனாரிட்டி இந்த உலகத்தில். இப்ப எல்லாரும் சாப்பிடுகிறார்களே, அப்ப உண்மையிலேயே இந்த உயிர் பிராணிகளுக்கு உபாதை ஏற்படுகிறது அல்லவா? இது அறுக்கும் போது, அல்லது இதை வெட்டுகிற போது என்ன மாதிரியான பிரச்சனைகள் இந்த உயிர் பிராணிகளுக்கு வருகிறது என்கிற ஒரு சர்வதேச ஆய்வை அங்கிருக்கிற ஒரு குறிப்பிட்ட மருத்துவ பெண்மணி மேற்கொள்கிறார். டாக்டரேட் முடித்தவள், மிகப்பெரிய அறிவாளி. அவள் ஆய்வு செய்ததற்கு பிறகு கடைசியில் ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறார். அஸ்ஸிகாஉ ஷர்இய்யா, இந்த இஸ்லாம் என்கிற மார்க்கத்தில் எப்படி அறுப்பதற்கு ஒரு முறையை வைத்திருக்கிறார்களோ, ஒரு மரபை வைத்திருக்கிறார்களோ, இந்த மரபை தவிர்த்து எந்த வகையில் அந்த உயிர் பிராணியை கொன்றாலும் அந்த உயிருக்கு கடுமையான சேதம் ஏற்படுகிறது. சேதம் என்றால் உயிர் சேதம் என்ற அடிப்படையில் அல்ல, அறுக்கிற போது கடுமையான ரணம் அந்த வலி அந்த உயிர் பிராணிக்கு ஏற்படுகிறது என்று அறிக்கை எழுதி வைத்திருக்கிறார். உலகத்தில் என்ன செய்யறாங்க எல்லாரும், இஸ்லாம் அல்லாதவர்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள் எல்லாம் பெரும்பாலும் நம்முடைய ஊர்களில் ஆடை அடித்து சாப்பிடுகிறோம், கோழியை அடித்து சாப்பிடுகிறோம் என்று சொல்வார்கள். நாம தான் அதபா மரபா சொல்லுவோம், கோழியை அறுத்து சாப்பிடுகிறோம், ஆட்டை அறுத்து சாப்பிடுகிறோம் என்போம். ஏன்? இந்த உலகத்திலேயே, இந்த உலகத்திலேயே அறுக்க தெரிந்த நமக்கு மட்டும்தான் அந்த ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் கோழிகளுக்கும் வலிக்காமல் அறுக்கவும் தெரியும் நமக்கு. என்ன சொன்னாய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு ஆட்டையும் ஒரு மாட்டையும் ஒரு உயிர் பிராணியை நீங்கள் அறுக்கிற போது இரண்டு மரணத்தை எதற்கு கொடுக்காதீர்கள் என்று சொன்னார்கள். எப்படி இரண்டு மரணம்? ஒரு ஆட்டை அல்லது ஒரு கோழியை, ஒரு உயிர் பிராணியை கழுத்தை மட்டும் ஒரு கையால் அமுக்கிக் கொண்டு இன்னொரு கரத்தால் கத்தியை சீட்டினால் அது அந்த பிராணிக்கு இரண்டு மரணத்தை ஏற்படுத்துவதற்கு சமம் என்று அந்த பிராணிகளின் உணர்வுகளை கூட மதித்து கருத்து சொன்னவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தாய் பிராணிக்கு கண்முன்னே வைத்துக் கொண்டு அதனுடைய குட்டி பிராணியை அறுக்காதே. ஏன்? அந்த தாய்க்கு, அது நம்ம உணர்வற்றவர்களுக்கு உதாரணம் சொல்லும் போது பிராணிகளை சொல்லுவோம், உணர்வற்ற மனிதர்களுக்கு உதாரணம் சொல்லும் போது யாரும் சொல்லுவோம், ஹயவான்களை அனிமல்ஸ்களை சொல்லுவோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உணர்வற்ற மிருகங்களுக்கும் உள்ளூரை இருக்கிற ஈரத்தை உணர்ந்து பேசியவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். தனித்தனியா வைனாங்க, ஒரு ஆட்டை அறுக்கும் போது இன்னொரு ஆடதை பார்க்க கூடாதுன்னு சொன்னாங்க. ஒரு கண்ணுக்குட்டியை அறுக்கும் போது அந்த கண்ணுக்குட்டியை ஈந்தெடுத்த பசு அதை பார்க்க கூடாதுன்னு சொன்னாங்க. யாரிடத்திலே பேசுகிறீர்கள் ஜீவகாருண்யம்? யாரிடத்திலே பேசுகிறீர்கள்? நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஒரு ஆட்டை ஒரு உயிர் பிராணியை நீங்கள் அறுப்பதற்கு முடிவெடுத்து விட்டால் கத்தியை முன்னமேயே தீட்டிக் கொள்ளுங்கள், நன்றாக ஹொல்கோம் என்கிற அந்த தொண்டை குடியில் வைத்து அறுங்கள். காரணம் அதுதான், நீங்கள் தொண்டை குடியில் வைத்து அறுக்கும் போதுதான் வலி இல்லை என்றல்ல, வலிகளிலேயே சகோதரர்களை ஆக சாதாரணமான வலி அதன் மூலமாகத்தான் ஏற்படுகிறது. இதையெல்லாம் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் இவர்கள் நேரடியாக வந்து பேசுவதற்கு தயாராக மாட்டார்கள். எவ்வளவோ ஆய்வுகள் சமர்ப்பித்தாகிவிட்டது, எவ்வளவோ அறிக்கைகள் கொடுத்தாகிவிட்டது. அது ரெக்காவு ஷரியா என்கிற அடிப்படையில் தவிர எதை நீங்கள் செய்தாலும் அது அந்த பிராணிகளுக்கு ரணமும் வலியும் தான். அட, பிராணிகளை விட்டு விடுங்கள் சகோதரர்களே, அதனுடைய வலியை ரணத்தை விட்டு விடுங்கள். அதை அறுத்ததற்கு பிறகு சாப்பிடுகிறீர்களே, உலகத்திலேயே எந்த முறையில் அறுக்கப்பட்டதுதான் ஹைஜீனிக்? விவாதிக்க தயாரா? இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையை இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையில் அந்த ஜகாவு ஷரை என்கிற அந்த முறையில் இருக்கிறோம் அல்லவா. எப்படி தொண்டை குழியில் மிகச்சரியாக சர் என்று அறுத்ததற்கு பிறகு முழுமையாக ரத்தம் வெளியேறிவிடுகிறது அல்லவா, அப்போது மட்டும்தான் அங்கே உள்ளே இருக்கிற கறி முற்றிலும் ஆரோக்கியமாக மாறுகிறது. நீ ரத்தம் முழுமையாக ஓட்டப்படாமல் தலையை முறுக்கினாலோ அல்லது ஒரே அடியாக குண்டாக வெட்டி தலையையும் உடலையும் தனித்தனியாக ஆக்குகிற போதோ நீ வெட்டிய மறு வினாடி உள்ளே ரத்தம் உறைந்து விடுகிறது. ரத்தம் இறைச்சியோடு முழுமையாக கலந்து கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. விவாதிக்க தயாரா? இதையெல்லாம் பேசுவதற்கு யாரும் வரமாட்டார்கள். இதையெல்லாம் பேசுவதற்கு இவர்கள் முன்வரமாட்டார்கள். இவர்கள் ஆடுகளை அறுக்கிறார்கள், மாடுகளை அறுக்கிறார்கள் என்று பொய்கோஷம் தான் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்களே தவிர, அதுவும் யார், இந்த மாட்டை லட்சக்கணக்கிலே கோடிக்கணக்கிலே ஏற்றுமதி செய்து வருமானத்தை ஈட்டிக் கொண்டு இந்த மாட்டை வெளிநாடிலே குறிப்பாக அரபு நாடுகளிலே விற்பதற்கு அரபு மொழியை பெயரை வைத்துக் கொண்டு ஏஜென்ட்களை நடத்திக் கொண்டே என்ன செய்கிறார்கள், பசுவை நாங்கள் பாதுகாக்கப் போகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அருமை சகோதரர்களே, உண்மையிலேயே முஸ்லிம்களாகிய நாம் தான் இந்த ஆடு மாடு போன்ற ஜீவராசிகளின் மீது உண்மையான கருணை காட்டுகிற ஜீவகாருண்யத்திற்கு சொந்தக்காரர்கள். ஏன் நாம் அது படைக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றுகிறோம். ராட்டையும் மாட்டையும் நீங்கள் அறுக்காமல் புசிக்காமல் இருந்தால் அது இந்த உலகத்திலே படைக்கப்பட்டதற்கு என்ன காரணம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு காரணத்திற்காக படைத்திருக்கிறான். இதோ இந்த மைக் செட் இங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. மைக் செட்டை கண்டுபிடிச்சாச்சு, அதை கொண்டு போய் நீங்க ஷோகேஸ்ல தான் வைக்கணும், அதுல பேசக்கூடாது. ஏன்பா, அது பேசினா மின்சாரம் நிறைய ஆகும் என்று சொன்னால் எப்படி ஒருவனை முட்டாள் என்று சொல்லுவோமோ, அவனுக்கும் அறிவுக்கும் அரை சதவிகிதம் கூட சம்பந்தம் இல்லை என்று சொல்லுவோமோ, அதே போன்றுதான் மனிதர்களின் தேவைகளுக்காக அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிற இந்த ஜீவராசிகளை சாப்பிடக்கூடாது என்று சொல்லுவது. இன்றைக்கு தானே விதவிதமான வெஜிடபிள்ஸ், இன்றைக்கு தானே விதவிதமான உணவு பதார்த்தங்கள் எல்லாம் இருக்கிறது. காலத்திலே காடுகளிலே வசித்தவர்களுக்கு எது உணவு? விவாதிக்க தயாரா? புராண காலங்களிலும் சங்க காலங்களிலும் இதிகாச காலங்களிலும் என்ன உணவாக இருந்தது? இதை பற்றி இவர்கள் ஆதாரப்பூர்வமாக பேச வரமாட்டார்கள். இதை பற்றி இவர்கள் ஆய்வுபூர்வமாக பேச வரமாட்டார்கள். வேண்டுமென்றே அகில உலக அரங்கில் இஸ்லாமியர்களுக்கு ஒரு தலை குனிவையும் இஸ்லாமியர்களுக்கு ஒரு என்னது, அவர்களை கிரேடை மைனஸ் செய்வதற்காக வேண்டி, அவர்களுடைய தரத்தை தாழ்த்துவதற்காக வேண்டி இப்படி வெற்று கோஷங்களை எழுப்புவார்களை தவிர இவர்கள் உண்மையில் என்ன செய்ய முடியாது? இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிற சரியத்தை இவர்களால் ஆதாரப்பூர்வமாக ஆய்வுபூர்வமாக விமர்சிக்க முடியாது. இப்படி அறிவியல் பூர்வமாக, விஞ்ஞான பூர்வமாக, மருத்துவ பூர்வமாக, ஆரோக்கிய பூர்வமாக, ஆதாரப்பூர்வமாக நாம் இஸ்லாமிய மார்க்கம் காட்டி கொடுத்திருக்கிற இந்த அஸ்ஸகாவு ஷரீ என்பதுதான் சகோதரர்களே ஆக மேலான, ஆக உயர்ந்த, அறுத்து வழியிடக்கூடிய வழிமுறை. இந்த வழிமுறையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஞ்ஞான காலத்திலேயே, விஞ்ஞான காலம் அல்ல, இதுதான் விஞ்ஞான காலம், அது அஞ்ஞான காலம், அந்த அஞ்ஞான காலத்திலேயே மெஞ்ஞானமாக இந்த விஞ்ஞானத்தை சொன்னவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நினைக்கிற போது உண்மையிலேயே அல்லாஹ் நம்மை ஒரு தூய்மையான, ஒரு உண்மையான ஒரு மார்க்கத்திலே தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்கிற ஒரு மனநிறைவோடு இந்த உலகையா என்கிற கடமையை நாம் நிறைவேற்றுவதற்கு தயாராகுவோம். எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வத்தாலா நம்முடைய எண்ணங்களை ஏற்றி நம்முடைய இபாதத்துகளை தூய்மையாக்கி அவன் விரும்புகிற நல்லோர்களை கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக என்று வேண்டி இந்த ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தஃஃபிருல்லாஹ லீ வலகும் வஸ்தஃஃபீஹி அன்னி வஅன்கும் வஸ்தஃஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூரு ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ முஹம்மதின் அல் முர்ஸலீன் وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஜும்மாவின் முதல் உரையில் உதுஹியாவினுடைய சட்டத்தை குறித்து சுருக்கமாகவும், இந்த பிராணிகளை அறுத்து வழியிடுவது எந்த வகையிலும் ஜீவகாருண்யத்திற்கு முரண் அல்ல என்பதையும் சுருக்கமாக தெரிந்தோம். அருமை சகோதரர்களே, உதுஹியாவோடு தொடர்புடைய மிக மிக முக்கியமான ஒன்று, திருநாள் தொழுவதற்கு முன்பு இந்த உதுஹியா பிராணியை நாம் அறுத்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். தொழுவதற்கு முன்பு ஒருவர் அறுத்து வெளியிட்டால் அவர் தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் இறைச்சிக்காக அறுத்திருக்கிறார், அவ்வளவுதான், அது உதுகையாவாக கருதப்படாதுன்னா. அதனால் இந்த உதுகையா கொடுப்பவர்கள் தொழுது முடித்ததற்கு பிறகுதான் அந்த உதுகையாவை கொடுக்க வேண்டும் என்பதை மனதில் வைக்க வேண்டும். அடுத்து இந்த மாதத்தினுடைய சிறப்பில் முக்கியமாக இங்கே நினைவுபடுத்த வேண்டிய ஒன்று, இந்த துல்ஹஜ்ஜை 9ஆம் நாள் அரபாத் பெருவெளியில் முஸ்லிம்கள் ஹாஜிகள் லட்சக்கணக்கிலே கூட இருக்கிறார்கள். இந்த நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறான். அந்த மன்னிப்பையும் கருணையும் நாம் பெறக்கூடிய விதத்தில் ஹாஜிகள் அல்லாதவர்கள் அந்த நாளிலே நோன்பு நோக்க வேண்டும். அந்த நோன்பு கடந்த பிந்தைய ஆண்டுகளின் பாவங்களை மன்னிக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அதையும் நாம் செய்ய வேண்டும். அருமை சகோதரர்களே, இன்னும் ஓரிரு தினத்தில் இந்த துல்ஹஜ் வருவதாக நாம் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம். அதனால் இந்த உதுகையா கொடுப்பதற்கு நியத்து வைக்கக்கூடிய சகோதரர்கள் எதிர்வரும் இந்த திங்கட்கிழமைக்கு முன்பே எல்லாவற்றையும் முடித்துவிட வேண்டும். காரணம், திங்கட்கிழமைக்கு பிறகுதான் எக்ஸாக்டான டேட் நமக்கு விரை பார்த்ததன் அடிப்படையில் தெரியப்படும். இருந்தாலும் ஒரு பேணுதலின் அடிப்படையில் ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் முடிவெட்டுபவர்கள் நகத்தை கலைப்பவர்கள் எல்லாம் கலைந்துவிட்டு இந்த உதுகையா கொடுக்கக்கூடிய அந்த கடமைகளுக்கு தம்மை தயார்படுத்திக் கொள்ளுமாறு நாம் இந்த நேரத்தில் அறிவுறுத்துகிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வருடம் புனித ஹஜ்ஜை நிறைவேற்ற வருபவர்களுக்கு ஒரு பாதுகாப்பையும் அவர்களுடைய ஹஜ்ஜை ஒரு மப்ரூரான ஹஜ்ஜாக ஆக்கக்கூடிய கபூலியத்தையும் தருவானாக. யார் இப்போ ஹஜ்ஜு செய்யாமல் இருக்கிறோமோ, செய்யாமல் இருப்பவர்களுக்கு அல்லாஹ் வெகு விரைவிலேயே ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டு இந்த ஜும்மாவின் இரண்டாம் முறையை நிறைவு செய்கிறேன். இன் அல்லாஹ் யாமுரு பில் அதில் வல் இஹ்சான் வைஸா இதுல் குர்பா வயன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தஸக்கரூன் வலதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.